ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் வந்து 6வது அத்தியாயம் சித்திரதீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சித்திரதீபம்ல கடந்த வகுப்புகளில் 140 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் கடைசியாக நம்ம 140வது ஸ்லோகம் பார்க்கும்போது வித்யாரண்யர் ரொம்ப ஆழமான சில உண்மைகளை நமக்கு புரிய வச்சார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, மாயையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதன் வரையறையை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும்னு சொன்னார். அதாவது மாயைங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஏது அப்படிங்கிறத அதனுடைய வரையறையை ஃபஸ்ட்டு தெளிவானால் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா மாயையை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த மாயை பற்றிய ஒரு அழகான கற்பித்தல் முறையை வந்து வித்யாரண்யர் பின்பற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க அத்வைத வேதாந்தம் வந்து அதைத்தான் ரொம்ப ஆழமா கையாளுது. அதாவது அத்வைத வேதாந்தத்தின் அந்த டீச்சிங் மெத்தடாலஜின்னு நான் சொல்றேன் இல்லையா, அதாவது கற்றுக் கொடுக்கின்ற முறை இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி மாணவர்களை வழி நடத்தணும், எப்படி அவங்கள முறையா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 3 விஷயங்களை முன் நிறுத்துது அப்படின்னு நம்ம கடந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ருதி, வேதம் பிரமாணமாக இருக்கணும். வேதத்துக்கு முரணான விஷயங்களை வந்து அத்வைத வேதாந்தம் ஏற்றுக்காது. 2வது யுக்தி. யுக்தின்னா என்னென்னா, இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் மாணவர்களிடத்துல இருக்க வேண்டும். யுக்திபூர்வமான அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதை கேள்வி கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதியை மாணவர்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று இங்க அத்வைத வேதாந்தம் எதிர்பார்க்கிறது. ஏன் அப்படி எதிர்பார்க்குதுன்னா, இது ஞான பாதைங்கிறதுனால. இப்ப துவைதத்துல பக்தியில போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யுக்தியெல்லாம் தேவையில்லை. நீங்க வேற, இறைவன் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க அந்த இறைவனையே கும்பிட்டுட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனமெல்லாம் தேவையில்லை. அதுக்கு வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இங்க ஞான பாதைக்குள்ள வந்துட்டா, யுக்திபூர்வமாக விசாரணை பண்ணி விவேகத்தால் வெளிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஞானப்பாதைக்குள்ளே மேலும் பயணிக்க முடியும். அப்போ 3 விஷயங்களில் ஒன்று வந்து வேதம், ஸ்ருதி பிரமாணம், 2வது யுக்தி, 3வது அனுபவம். அப்போ இந்த 3ஐயும் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதை அத்வைத வேதாந்தம் அழகான கற்பித்தல் முறையாக நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே மாயை பற்றி ரொம்ப விரிவாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. மாயைன்னா என்னங்கிறத பற்றி இங்கே வித்யாரண்யர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். நாம்பளும் அதை வந்து உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறோம். ஏன்னா மாயை அப்படின்னா ஏதோ நீங்கள் பயங்கரமான ஒரு பொருள்னு நினச்சி பயந்துடாதீங்க. அது மைண்டனுடைய பிளே தான், மனசே தான் உங்களை இப்படி மனமயக்கம் பண்ணி மாட்ட வச்சிரும். அது வந்து மனதில் எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது தான் இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் மாயை புரிஞ்சு கொண்டிருக்கு. ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்கு. 2வது அதை முழுமையா விளக்கவும் முடியாது. ஏனென்றால் அது அனிர்வச்சனீயம், மித்யாத்துவம் அப்படின்னுலாம் பல விஷயங்களை நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தின் அடித்தளத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 141 இந்த சித்திர தீபம்ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நான் நிரூபயித்தும் சக்யா விஸ்பஷ்டம் பாசதேசயா ச மாயே தீந்திர ஜாலத்த லோக்காக சம் பிரதிபேதிரே. இதுல என்ன சொல்றாருன்னா, எந்த ஒன்றை தெளிவாக வரையறுக்க முடியவில்லையோ ஆனால் அது மிக தெளிவாக தோன்றுகிறதோ அதையே இந்த உலக மக்கள் இந்திரஜாலம் போன்றவற்றில் மாயை என்று ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்படின்னு இங்க சொல்றார். இந்த ஸ்லோகத்துல அதுதான் புரிய வைக்கிறார். மாயே இந்திர ஜாலா தௌ லோக்காக சம் பிரதிபேதிரேங்கிறார். இந்திர ஜாலம், அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வித்யாரண்யர் வந்து மாயைக்கு ஒரு அற்புதமான வரையறையை இங்க தருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, தெளிவா தோன்றும் ஆனா அதை பற்றி துல்லியமாக விளக்க முடியாது. அதுதான் இங்கே மாயை பற்றிய ஒரு அருமையான வரையறை. அதாவது நம்முடைய அனுபவத்துக்கு தெளிவாக இருக்கும், ஆனால் அது என்ன ஏது அப்படின்னு அதை பற்றி நம்ம முழுமையான விளக்கத்தை கொடுத்து விட முடியாது, அதாவது வரையறுக்க முடியாது. இப்படித்தான் மாயை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மாயையினுடைய ஒரு இலக்கண ரீதியாக பார்க்கிறோம். நான் நிரூபயித்தும் சக்கியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இல்லையா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மந்திரவாதி ஒரு வித்தையை காட்டுறான், அந்த வித்தை என்ன அப்படின்னா அவன் ஒரு மந்திரக்கோள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ நான் வரவழைச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான். உடனே எல்லோரும் சரி எங்களுக்கு ஒரு பூ வரவழைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஜி பூம்பா அப்படின்ட்டு அந்த குச்சி இப்படி ஆட்டுறான், உடனே கையில் ஒரு பூ வந்துடுது. அப்போ கண் முன்னால் அந்த சம்பவம் நடக்குது. அது எப்படி நடந்தது அப்படின்னு உடனே நம்மளால் விளக்க முடியாது. அந்த விளக்க முடியாத தன்மை தான் இங்கு மாயையின் ஒரு இலக்கணம் என்பதாக பார்க்கும். அதாவது நம்ம இதெல்லாம் நேற்றே பேசணும், இருந்தாலும் தர்க்க ரீதியாகவும் நீங்கள் ஒரு மாயைக்கான ஒரு வரையறையும் இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ மாயை மாயைன்னு சொல்கிறோமே அது எப்படிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மாயை அப்படிங்கும்போது நம்ம திருப்பி எங்கே போகணும், நம்மளுடைய மைண்டுக்கு போகணும். மாயை மாயைன்னு இந்த பாடத்தில் நான் எடுத்துக்கிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் மாயைனா பல ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் போய் சிக்கிக்கக்கூடாது. இப்போ மாயை அப்படின்னா நிறைய பேர் பல விதமான கற்பனையில் இருப்பாங்க இல்லையா. இப்போ மாயைனா வந்து தேவி உபாசகர் கூட மாயைன்னு தான் சொல்கிறாங்க. மாயைனா அம்பாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல மாயைன்னு படித்த உடனே ஓ அம்பாள் தான் போல் இருக்குன்னு அங்கே போயிடக்கூடாது. இப்போ நம்ம இங்கே வந்து அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அதனால் நீங்கள் மாயை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து மனதனுடைய விளையாட்டு, மனோசக்தி. அப்போ அந்த நிலையில் இங்கே என்ன நடக்குதுன்னா, கண் முன்னால் இந்த பிரபஞ்சமே நமக்கு காட்சி ஆகுது. பாருங்கள், புலன்கள் அடிப்படையிலையும் மனதின் அடிப்படையிலையும் இங்கே எல்லாமே வந்து வந்து போகுது. இது எப்படி வந்து போகுதுங்க, எப்படிங்க நடக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா விளக்க முடியாது. அந்த விளக்க முடியாத தன்மைக்கு பேர் தான் மாயையின் இலக்கணம் என்பதாக இங்க புரிகிறார், புரிய வைக்கிறார். விஸ்பஷ்டம் பாசதே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தையா பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஏன் அது அப்படி ஸ்பஷ்டமா தெரியுது அப்படின்னா, இப்போ மங்களா தெரியலையே. இப்போ இந்த உலகம் வந்து நமக்கு ஏதாவது மங்களா தெரியுதா? நல்லா தெளிவா தெரியுது. அதாவது சில விஷயங்களை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாத விஷயத்துல வந்து வேணா நம்ம சந்தேகப்படலாம், அது என்னன்னு தெரியலீங்களேன்ட்டு. இப்போ கயிற்றை பாம்புன்னு நினைச்சுக்கிறோம், அந்த இடத்துல நம்மளால அதை உறுதிப்படுத்த முடியல, அது கயிறா பாம்பான்ட்டு. அப்போ அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வர்றது நியாயம். ஆனால் இப்போ நமக்கு புலன்கள் அடிப்படையிலையும் மனதின் அடிப்படையிலையும் நிறைய விஷயங்கள் நம்முடைய அனுபவத்துக்கு வருது, நேரடியாகவே வருது. மங்களாவும் தெரியல, தெளிவாகவும் தெரியுது. அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. ஆனால் அந்த உலகத்தினுடைய இறுதி உண்மையை விளக்க முயன்றால் அது முடியவில்லை, அது அனிர்வச்சனீயமாகிறது என்று இங்க வித்யாரண்யர் புரிய வைக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த உலகத்தை வந்து இறுதி உண்மையை விளக்க முடியவில்லை, ஏன் அனிர்வச்சனீயம் என்று சொல்கிறோம்? இப்ப இந்த உலகத்தை யாராலும் விளக்க முடியாது. ஏன் விளக்க முடியாதுன்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்ப இந்த உலகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இப்போ இதில் நீங்கள் வந்து அறிவியல் ரீதியாக வேணால் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அறிவியல் என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தில் கேலக்சி இருக்குது, அதில் சூரிய மண்டலம் என்று ஒன்று இருக்குது, அந்த சூரியனை மையமாக வைத்து நிறைய கோள்கள் சுற்றுது, அந்த கோள்களுடைய வட்டப்பாதையில் பூமி இருக்குது. அப்போ பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ளே இத்தனை ஜீவராசிகள் வாழுது. அப்போ நம்ம இங்கேருந்து வேறு கிரகங்களுக்கு போகணும்னா ராக்கெட்டை வச்சுக்கிட்டு போகணும். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் இந்த பூமியினுடைய வட்டப்பாதையில், அதுவும் நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சயின்ஸ் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. எல்லாம் கேட்டுட்டோம், அருமை அருமைங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்ம என்றைக்காவது போய் பார்த்தோமா, ராக்கெட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போய் அது எந்த நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இல்லை ஏதோ பார்த்துட்டு வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறதையும் அவங்க கொடுக்குற வீடியோவையும் பார்த்துட்டு அங்கே சேட்டலைட்லேருந்து ஒரு லாங் வீடியோ கொடுப்பான், மேலேருந்து ஒரு சேட்டலைட்லேருந்து ஒரு கேமராவை எடுத்து பூமியினுடைய வட்டப்பாதையை காட்டும்போது அருமையா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது மாதிரி ஒரு கேலக்சி இல்ல, 1000 கேலக்சி இருக்குங்குது சயின்ஸ். ஒரு சூரிய மண்டலத்தை மையமா வச்சுக்கிட்டு இப்ப பூமிங்கிற பந்து இப்படி இருக்குது. இது மாதிரி இன்னும் எத்தனையோ கேலக்சி இருக்குங்க. அப்ப ஒவ்வொரு கேலக்சிக்கும் ஒரு சூரியன் இருக்கும், அங்க இதே மாதிரி நிறைய கோள்கள் இருக்கும். அப்ப அந்த கோள்கள் எல்லாம் யார் யார் வாழ்றாங்கன்னு தெரியலீங்களே. அப்ப இந்த கோள்ல பூமிங்கிறதுல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த கோளுங்கிற சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிற கோள்கள்ல வேற யாராவது வாழலாம் இல்லையா, அதான ஏலியன் சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வேற்று கிரகவாசிகளா இருக்குமோ, அப்படி இப்படி நம்ம நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை பத்தி கேட்டு வச்சிருக்கோம். அப்ப இதை பற்றி தெளிவா விளக்கம் கொடுங்களேன், நமக்கு நல்லாவே தெரியுது, ஆனா நம்மளுக்கு இதை கிளியரா கொடுங்களேன், கிளியா புரியவங்களேன்னா முடியாது தானே, எப்படி முடியும்? இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல வந்து தோற்றம் எங்க, முடிவு எங்கன்னு கூட கேட்போம். எங்கெங்க இதை அப்படி பார்த்தா இந்த கேலக்சி எங்கெங்கயோ இருக்குங்கிறீங்க, அப்ப இதனுடைய தொடக்கம் எங்கெங்க, முடிவு எங்கெங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப இது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், ஆனா இதை யாராலும் விளக்க முடியாது. ஆகவே இதற்கு பேர் என்ன, அனிர்வச்சனியம் அப்படின்னு வேதம் வந்து தெளிவா சொல்லிடுது. ஏன்னா இதை வந்து யாராலையுமே விளக்க முடியாதுங்கும் போது இங்க அத்வைத வேதாந்தம் வந்து நான் விளக்குறேன்னு சொல்லி முன் வருமா? அது அனிர்வச்சனியம் சொல்லிட வைக்குது. ஆனா உண்மை என்ன, அனிர்வச்சனியம் சொல்லுது, அதே சமயம் இன்னும் கொஞ்சம் டெப்தா வர்றவங்களுக்கு புரிய வைக்குதா இல்லையா? எப்படி புரிய வைக்குதுங்க? இப்ப இந்த உலகம்ங்கிறது வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியில நம்ம மைண்ட்ல இருக்குங்கிறத புரிய வச்சாதான் அப்புறம் தான் நமக்கு அது புரியும், அது உண்மையா பொய்யான்ட்டு. அப்ப நம்ம வந்து நேர்ல வெளியே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு புரியாத புதிர் தானே, புரியாத புதிர். நேத்தே சொன்னேன், அதாவது மாயையை பற்றி நீங்க பார்க்கும்போது குழந்தைங்க முன்னாடி இப்ப அந்த மாயா விஜய் பூம்பான்னு சொல்லி ஒரு ஃப்ளவரை கொண்டு வந்து காட்டுவான், ஒரு பேனாவை கொண்டு வந்து காட்டுவான், குழந்தைங்க எல்லாம் கைத்தட்டி கிளாப் பண்ணி அதை வாங்கிக்கும் சந்தோஷமா. ஆனா நாம வந்து யோசிப்போம் இல்ல, எப்படி இந்த பூவை கொண்டு வரான், எப்படி இந்த பேனாவை கொண்டு வரான், அப்ப ஏதோ கொஞ்சம் இவங்ககிட்ட ட்ரிக் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு புத்திசாலி மாணவன் வந்து முழிச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்க பாக்குறான்? அவன் போய் நேரா அந்த மாயாவி கிட்ட போய் எப்படிங்க இந்த பூவை கொண்டு வரீங்க, எப்படிங்க இந்த பேனாவை கொண்டு வரீங்க, எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டான்னா அவரு கண்டிப்பா சொல்லித்தரேன், ஆனா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஆகும்னு சொல்லி சார்ஜ் பண்ணிட்டு கண்டிப்பா கத்து கொடுப்பாங்க. அப்ப அந்த சார்ஜஸ் நம்ம கொடுத்து கட்டுக்கிட்டு வந்துட்டோம்னா இவ்வளவுதானா நமக்கு தெரிஞ்சிட போகுது, ஓ இப்படிதான் பூ கொண்டு வராங்களா, இப்படிதான் வந்து பேனா கொண்டு வராங்களா அப்படின்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிட போகுது. புரிஞ்ச பிறகு பாருங்களேன், அது ஒண்ணுமே இல்லாத விஷயம், சும்மா ஏமாற்று வித்தை தானே, ஒரு கண்கட்டி வித்தை தான் மாயாஜாலம். அப்ப இங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு கண்கட்டி வித்தை, உங்க கண்ணை ஏமாத்துது, ஆனா நீங்க அதை உண்மைன்னு நம்புறீங்க பாருங்க. எந்த அடிப்படையில, இப்ப காணல் நீர் அடிப்படையில நீங்க நம்புறீங்க, காணல் நீரே தான் உங்க கண்ணு பாக்குது, உண்மையாவே அந்த காணல் நீர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன நடக்குது, பக்கத்துல போய் பார்த்து விசாரணை பண்ணி பார்த்தா அது வெறும் ஒரு தோற்றம் தான், ஆனா நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தா காணல் நீர் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அது மாதிரி இங்க நீங்க பூமியில இருந்துகிட்டு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற புலன்கள் அடிப்படையில தான் சொல்ல முடியும். இப்ப புலன்கள் என்னென்ன புலன்கள் உங்ககிட்ட இருக்கு, கண் இருக்கு, கண்கள் வழியா காட்சிகளை பார்த்து இது இது இன்னதுன்னு சொல்றீங்க, காது இருக்கு, காது வழியா சில விஷயங்களை கேட்டு இது இது இன்னதுன்னு சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் இல்லை, கட் பண்ணிடுறோம், உங்களுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை, அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க இந்த பிரபஞ்சத்துல இந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எப்படி தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க, இது வந்து சிந்தனைக்கான ஒரு விஷயம். அப்ப ஏன் இந்த புலன் இல்லாம போனா உலகம் மாறுது இல்லை, இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற உலகம் புலன் கட் ஆயிட்டா உங்களால எப்படி அந்த உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியாம இருக்குமோ, அப்படிதான் இது புரியாத புதிர். அப்ப புலன்கள் மூலமா அறியப்படுகின்ற விஷயங்கள் உண்மை ஆயிடுமா? புலன் இல்லாம ஒரு சில விஷயங்கள் உங்களால அறியப்பட முடியவில்லை என்பதற்காக அது இல்லாமல் போய்விடுமா? யோசனை பண்ணி பாருங்க, இந்த கேலக்சியில இப்போ சூரியனை மையமாக கொண்டு இந்த கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம், இது மாதிரி நிறைய கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தனா பார்க்க முடியல, ஏன்னா நமக்கு அதுக்கான புலன்கள் இல்லை. அப்ப இது நமக்கான புலன்கள் அது இல்லைங்கிறதுனால அந்த பொருள் இல்லை, அதுக்கு மேல கேலக்சி இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னா நிச்சயமா நமக்கு அது தெரியாது, அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி இப்ப இந்த புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது, புலன்களுக்கு உட்படாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு கேலக்சி வரைக்கும் போக வேண்டாம், இப்ப பூமியிலேயே வாழக்கூடிய ஜீவராசிகள்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எவ்வளவோ இருக்கு, அதாவது பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப நம்ம மூக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி எல்லாம் பறந்துகிட்டு தான் இருக்குது, ஆனா நாம அதை பார்க்க முடியல, ஆனா அதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த புலன் பார்க்கலங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க எத்தனையோ விஷயங்கள் வருது போகுது, ஆனா இருக்கா இல்லையா உறுதிப்படுத்த முடியல பாத்தீங்களா? அப்ப இதுதான் அனிர்வச்சனியம், இதை யாராலும் உறுதி செய்ய முடியாது, விளக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அத்வைத வேதாந்தம் மட்டும் ஒரு அருமையான விஷயத்தை புரிய வைக்குது. எப்படி புரிய வைக்குதுன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு மாயாஜாலம் அப்பா, இந்திரஜாலம், மந்திர வித்தை, ஒரு மந்திரவாதி கண்ணுக்கு ஒரு பொருளை காட்டுகிறார், ஆனால் அது நம்முடைய பார்வைக்கு உண்மையாகவே தெரிகிறது, ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று அவரால் நிகழ்த்தப்பட்ட அந்த விஷயத்தை மற்றவர்களால் உடனே விளக்க முடியாது. ஏனென்றால் அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி தெரிந்து கொண்டவன் அது எப்படி வருகிறது, எப்படி போகிறது, அந்த பொருள் எப்படி உண்மையாக தெரிகிறது என்பதை விளக்க முடியும். அப்ப இந்த அடிப்படையை வைத்து கொண்டு இங்க வேதாந்தம் கூறுகின்ற உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த உலக மாயையும் இப்படித்தான். உலகம் தோன்றுகிறது, அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் பாரமார்த்திய சத்தியத்திலே அதன் உண்மையான நிலை என்ன? அனிர்வச்சனீயம், யாராலும் விளக்க முடியாது. அந்த இருப்பின் நிலையில அது தெரிகிறது, அவ்வளவுதான். அப்படிதான் இதை வந்து அத்வைத வேதாந்தம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை சுட்டி காட்டுவதை கவனிக்க முடியுது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க மாயை வந்து துச்சம் கிடையாது, தோன்றுகிறது, அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் இறுதி உண்மையாக நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப இதுதான் இங்க மித்யா. அப்ப இதுக்கு ஒரு அவமானம் எப்படின்னு நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரங்களை விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஒரு சிப்பியில வெள்ளி இருப்பது போல, அங்க பார்க்கும்போது அங்க ஒரு வெள்ளி காசு கிடக்கிற மாதிரி தான் நமக்கு தெளிவா தான் தெரியுது, ஆனா அருகில் சென்று பார்த்தால் அது வெள்ளி கிடையாது. இப்ப இதுதான் மாயை. அது மாதிரி தூரத்துல ஏதோ நீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அது காணல் நீர். அப்ப இதுதான் மாயை. அப்ப இது மாதிரி மாயைக்கு இப்படி ஏராளமான உதாரணங்களை நம்ம கொடுக்கல இல்லையா? அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை தான் இப்ப நம்ம உதாரணம் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மாயையே இன்னும் கொஞ்சம் டெப்தா கவனிங்களேன். இப்ப நம்ம உலகத்துல இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா தூக்கத்துல பாருங்க, இந்த உலகம் வந்து உங்க புலன்கள் மறைஞ்சு போகுது, மனசு நின்னு போகுது, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகு இந்த உலகம் காணாமையே போயிடுது. அப்ப கவனிச்சு பாருங்களேன், அப்ப எங்க போச்சு இந்த உலகம்? அப்ப இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு அனுபவத்துக்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த உடலும் அந்த உடலில் இருக்கின்ற புலன்களும் மனசும் தான் இப்படி உருவாக்கி காட்டுது. அப்ப இந்த தோற்றத்தை உண்டு செய்கின்ற ஒரு மாயாவி யாரு? இந்த மைண்டே தான், இந்த மனசே தான் அந்த மாயாவி. ஏன்னா அதுதான் இந்த மாய விளையாட்டை விளையாடுது. அப்ப எப்போ வந்து இந்த இது மாயம் தான், இதுதான் நம்மளை ஏமாத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்? விசாரித்து பார்த்து விவேகத்தால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மாயாவி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குறான், இப்போ திடீர்னு அந்த குச்சி ஆட்டுறான், மாயாஜால குச்சி ஆட்டுறான், ஒரு பூவை கொண்டு வரான், ஒரு பேனாவை கொண்டு வரான், ஒரு முயலை கொண்டு வரான்னா, அது எப்படிங்கிறத நீங்க விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உண்மை கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாய வேலை பண்றதெல்லாம் சும்மா கண்கட்டி வித்ததா, நம்மளை மனமயக்கம் பண்றது, அந்த செகண்ட்ல ஏமாத்திடுது, ஆனா அது உண்மையே கிடையாது, அதை கொண்டு வர்ற ஒரு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது சும்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவீங்க. ஆனா புரியாத போது அது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக, ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது இல்லையா? அது மாதிரிதான் நம்ம இந்த உலகத்தை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. வித்யாரண்யர் வந்து அதை இப்படி புரிய வைக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்ல வருது. மாயை தெளிவாக தோன்றுகிறது, ஆனால் இறுதி உண்மையாக அதை வரையறுக்க முடியாது. உலகத்தில் மாயை என்ற சொல்லின் பொது பயன்பாடும் இதே இலக்கணத்தை உடையது. அப்ப இந்திரஜாலம் மாயையின் லௌகீக உதாரணம், உலக அனுபவமும் இது போன்ற மித்யா நிலையை கொண்டது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து அத்வைதத்திலே அடிக்கடி கூறப்படுகின்ற அந்த கயிறு பாம்பு ஓமானத்தை நமக்கு நினைவூட்டுவதாக பார்க்கிறோம். அத்தியாத்ம போதம் என்ற கருத்து இதுல தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நம்ம இதை வந்து ஏற்கனவே உபநிடதங்கள் அடிப்படையில பார்த்துருக்கோம். ரஜ்ஜு சர்பவத் ஆத்மானம் ஜீவோ ஞாத்வா பயம் ரஜேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது கயிற்றை வந்து பாம்பாக கருதுவது போல ஆத்மாவை பற்றிய தவறான அறிவால் ஜீவன் பயமடைகிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க உபநிடதம் நமக்கு எடுத்து சுட்டி காட்டுகிறது. அத்தியாத்ம போதத்தினுடைய அடிப்படையில நம்ம இந்த கருத்தை, இந்த ஓமைய இங்க எடுத்துக்கணும். எப்படின்னா தோற்றம் தெளிவா தான் இருக்கு, ஆனால் அதனுடைய உண்மை வந்து வேறுபட்டு காணப்படுகிறது. ஏன்னா இப்போ நீங்க பார்க்குற விஷயம் வந்து உங்களுக்கு அது பாம்பு மாதிரி தெரியுது, ஆனால் உண்மை என்ன? விசாரணை பண்ணி பார்த்தா அது பாம்பு கிடையாது, கயிறு தான். ஆனா நம்ம பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிறது காரணம் என்ன? தெளிவா இருக்கு, கண்ணுக்கும் நம்முடைய புலன்களுக்கும் புரியுது, மனசுக்கும் அது பாம்பா தான் இருக்கும்னு சந்தேகப்படுது. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் நடக்கணும், அதை விசாரணை பண்ணி பார்க்கணும், அப்ப மட்டும்தான் அது தெளிவா நமக்கு புரியும் அது பாம்பா கயிறான்ட்டு. இல்லைன்னா நம்ம மைண்ட் வந்து அதை பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு போகவே போகாது, அந்த பக்கமே போகாது. அப்ப இது மாதிரி தெளிவாக தோன்றினாலும் துல்லியமாக வரையறுக்க முடியாதது எதுவோ அதுவே மாய என்று இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க அனிர்வச்சனீயம், மித்யா, வியாபகாரிக சத்தியம் என்ற முக்கியமான கருத்துக்களின் அடித்தளமாக நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்க முடியுது என்று புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மூன்று விஷயங்களை இங்க நடைமுறைப்படுத்தி விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கணும். அதாவது ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த இடத்துல இதை பார்க்கணும். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு அடுத்தது பார்ப்போம். 142. ஸ்பஷ்டம் வாதி ஜகத் சேதம் அசக்கியம் தன் நிரூபணம் மாயாமயம் ஜகத் தஸ்மாத் ஈக்ஷஸ்வாப அக்ஷ பாததக. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வந்து மிகவும் தெளிவாகத்தான் தோன்றுகிறது, ஆனால் அதன் இறுதி உண்மையை துல்லியமாக வரையறுக்க முடியவில்லை. ஆகவே இதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகமே மாயமயமானது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல, இந்த 142 ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். ஸ்பஷ்டம் பாதி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அதாவது இந்த வேதாந்த சாஸ்திரத்தை வித்யாரண்யர் எப்படி பார்க்கிறாருன்னா, முதல்ல ஒரு உண்மையே ஒப்புக்கிறார். அது என்ன மாதிரி உண்மைனா, இந்த உலகம் தெரிகிறது, இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது, இந்த உலகம் மறுக்க முடியாது. அப்ப இந்த விஷயத்தை வந்து அத்வைத வேதாந்தியான வித்யாரண்யர் ஒப்புக்கொள்கிறார். வேதாந்தம் ஒருபோதும் உலகமே இல்லை என்று சொல்லவில்லை, ஆகவே அது தோற்றத்தை மறுப்பதில்லை. அசக்கியம் தன் நிரூபணம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்ப என்ன அசக்கியம் தன் நிரூபணம்னா, ஆனால் உலகம் என்றால் என்ன என்று இறுதி வரை ஆராய்ந்தால் அது எளிதில் வரையறுக்கப்படுவதும் இல்லை. அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா? அதாவது நம்முடைய அனுபவத்துக்கும் வருது, அனுபவிக்கப்படுது, மறுக்கவும் முடியல. அப்ப உலகம் இல்லை என்றும் சொல்ல முடியல, ஆனா இந்த உலகம் என்ன என்னன்னு கேள்வி கேட்டா பதிலும் தெரியல, முழுமையா நம்மளால சொல்லவும் முடியல. அப்ப இதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப என்ன விஷயமா இதை பார்க்கலாம், இந்த உலகம்ங்கிறது எப்படிங்க பார்க்கலாம், இந்த உலகம் என்பது ஒரு பொருளா அப்படின்னு நம்மள விசாரணை பண்ணி பார்க்கணுங்கிறாரு. சரி, இல்ல பொருள் மாதிரி தெரியலன்னா இந்த உலகம் என்பது ஒரு சக்தியா, சக்தியா அப்படின்னு விசாரணை பண்ணி பாருங்க. எனர்ஜி மாதிரி ஏதாவது ஒரு சக்தியா இந்த உலகம் தோன்றுதா? சரி, அதுவும் புரியலையா? அப்ப அணுக்களின் கூட்டமா, விஞ்ஞானிகள் சொல்றாங்க இல்லையா அணுக்களின் கூட்டமா இருக்குமா? ஏன்னா அப்படித்தான விஞ்ஞானி சொல்றான். பிக் பேங் தியரி என்ன சொல்லுது, பெருவெடுப்பு கொள்கையில வந்து ஒரு அணு வெடிச்சுது, அது அப்படியே பல கூறுகளாக பிரிஞ்சுது, அதுலதான் இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கேலக்சி வந்துருச்சு, அப்படி இப்படின்னு அவங்க புரூடா விடுறதெல்லாம் நாம படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இது மாதிரி அணுக்களின் கூட்டமாக இருக்குமா, இல்ல காரண காரிய தொடர்புகளின் விளைவா, அல்லது சித்தத்தின் வெளிப்பாடா? இப்படி ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்குள்ள நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விசாரணை மார்க்கத்தையும் இங்க வித்யாரண்யர் நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு விளக்கமும் ஒரு எல்லையை சந்திக்கிறது, அதனால் அதன் பரமார்த்த நிலை எளிதில் நிர்ணயிக்க முடியாததாக இருக்கிறது என்பதாகவும் பார்க்கிறோம். ஏன்னா மாயாமயம் ஜகத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல போடுறாரு. மாயாமயம் ஜகத் அப்படின்னா உலகம் இல்லை என்பதில்ல, அல்லது உலகம் பொய் என்பதும் அல்ல, மாறாக உலகம் தோன்றுகிறது, பயன்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் சுயாதீனமான பாரமார்த்திய சத்தியம் அல்ல, இதுதான் மித்யா அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். அதே இடத்துல இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றாரு அபக்ஷ பாத தகங்கிறாரு. அதாவது வித்யாரண்யர் வந்து ஒரு சாதாரண ஒரு வேதாந்தி மாதிரி மட்டும் இதை பார்வையில பார்க்கல, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் போலவும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் அப்படின்னு அவரு பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரல. இங்க என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் நீயே ஆராய்ந்து பார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்துல கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, நான் இப்படி சொல்றேன் நீ அப்படியே நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, நீயே கொஞ்சம் ஆராய்ந்து பாறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா அதுதான் இங்க விஷயம், அதுக்குதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். ஈக்ஷுவா அப்படிங்கிற வார்த்தை ஆராய்ந்து பார், நீயே கவனித்து பார் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு, நீயே கவனிச்சு பாரு, நீயே ஆராய்ந்து பாரு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடம் தான் நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பெருமையை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை அடமெண்டா புடிச்சுக்கிட்டு நீ இதை ஃபாலோ பண்ணு இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும். எந்த சாஸ்திரத்தை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க, அந்த முடிவுக்குள்ள உங்களை கொண்டு வர பார்ப்பாங்க. அதாவது இப்ப சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதான கடவுள் சிவம். அப்ப அந்த சிவம் இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்குள்ள நீங்க போய்க்கணும் அவ்வளவுதான். வைணவ சித்தாந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமால் தான் அங்க பிரதான தேவதை, அப்ப திருமால் தான் கடவுள் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுல நீங்க சொல்ற மாதிரி போய்க்கணும். இது மாதிரி எல்லா சமயங்களும் பிரதான தேவதைகளை முன் அவங்க சொல்ற கருத்துக்களை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அத்வைத வேதாந்தம் மட்டும் அப்படி ஒத்துக்கிறது இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, நம்மளையே வந்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுது. நீங்களே விசாரணை பண்ணி விவேகத்தால தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நமக்கு அதை புரிய வைக்க பார்க்குதுங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல வேதாந்தம் சொல்லுகின்ற விசேஷமான தன்மை என்ன அப்படின்னா, முதலில் பார் பிறகு முடிவு செய் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான நுட்பமான கருத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அனுமானத்தை அமைக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது என்ன அனுமானம் அப்படின்னா, தெளிவாக தோன்றுகிறது ஆனால் துல்லியமாக வரையறுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மாயை கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஏன்னா மாயை பற்றிய ஒரு தெளிவு இவங்க சொல்ல வரும்போது எப்படி சொல்ல வராங்கன்னா, இந்த ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக நீங்க நடைமுறைப்படுத்திக்கணுங்கிறாங்க. அதாவது தெளிவாக தோன்றுது ஆனால் துல்லியமாக வரையறுக்க முடியவில்லை. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அதான் இந்திரஜாலம் மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மாயாஜாலத்தில் என்ன, உண்மையாகவே அந்த விஷயம் தோன்றுதே, தெளிவாகவே தெரியுது. முயலை வந்து தெளிவாகவே கொண்டு வந்து காட்டுறான், ஒரு மலரை வந்து தெளிவாகவே கொண்டு வந்து காட்டுறான். அப்புறம் திருப்பி அவன் மேஜிக் பண்ணுறான், மலர் காணாமல் போயிடுது அல்லது அந்த முயல் காணாமல் போயிடுது. அப்போ இது மாதிரி ஒரு பொருளை தெளிவாக கொண்டு வரவும் முடியும், அதே சமயம் அதை என்னங்கிறது நம்மளுக்கு துல்லியமாக வரையறுக்கவும் முடியாத ஒரு நிலை இருக்கு. அப்போ அதுக்கு பேர் இந்திரஜாலம் மாயாஜாலம் என்பது போலவே இந்த பிரபஞ்சமும் இப்படித்தான், நமக்கு தெளிவாக தோன்றுகிறது ஆனால் வரையறுக்க முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இதுக்கு நம்ம என்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே சொல்ற உதாரணங்களை தான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். அது என்ன, சினிமா படம் தான். தியேட்டருக்கு போறீங்க, படம் பாக்குறீங்க, படத்துல என்ன நடக்குது, அந்த திரையில தெரியக்கூடிய படம் எல்லாம் தெளிவா தெரியுது. ஏதாவது பிளரரா இருக்கா, அதாவது கலங்கி இருக்கா, மங்களா இருக்கா, கிளியர் பிக்சர் எல்லாம் தெளிவா இருக்கு. அப்ப அங்க சீன் பை சீன் அப்படியே அந்த படம் நகருது. அதுல அழுகிற சீன் வருது, நாம அழுகுறோம். சிரிக்கிற சீன் வருது, நம்ம சிரிக்கிறோம். பயப்படுற சீன் வருது, நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த திரைப்படம் என்ன, வெறும் திரை தானே, திரையில தெரியக்கூடிய ஒரு தோற்றம் தானே, சவுண்டா லைட்டா அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த கதையா கதாபாத்திரங்களா அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாம் வந்து வெறும் தோற்றம் தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்களேன். ஒலி ஒளிங்கிற தத்துவத்துல ஒரு வெளிச்சம் வருது, ஒரு சவுண்டு வருது, அந்த ஒளியும் ஒளியும் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி காட்டுது. அந்த சினிமா தியேட்டர்ல ரெண்டு விஷயம் இருக்கு, லைட் அண்ட் சவுண்டு. இப்போ இந்த ரியல் வேர்ல்டும் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் இருக்கு, லைட் அண்ட் சவுண்ட்ல தான் இருக்கு. அப்போ இதை தான் விநாயகர் முருகன் தத்துவம், இதை வந்து சூட்சமா பரிபாஷையில புரிய வச்சிருக்காங்க மகான்கள். அதாவது விநாயகர் முருகனுடைய தத்துவமே என்னன்னா, இப்போ ஓம் அப்படிங்கிற ஓம்காரம் தான் விநாயகர், அது வந்து சவுண்டு. ஆனா முருகப்பெருமான் எங்கிருந்து வந்தாரு, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்தாரு. அப்ப நெற்றிக்கண்ல இருந்து வரும்போது அது லைட். அப்ப இங்க லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி தான் இந்த யூனிவர்சலையே உற்பத்தி பண்ணுது. அப்ப இந்த உற்பத்திக்கு என்ன காரணம், இந்த லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி எப்படி வருது, எதன் மூலமா கிடைச்சிருக்கு, விசாரணை பண்ணி பார்க்கும்போது இப்ப சினிமா தியேட்டர்ல இருக்கிற சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி தான் நம்மளை என்ன பண்ண வைக்குது, உண்மையா அத மனமயக்கத்தை உண்டு பண்ணுது. சினிமாவில் பார்க்கக்கூடிய அந்த லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி ரெண்டு விஷயம் தான் அங்கே இருக்குது. அதுல லைட்ல கதாநாயகன் வரான், சவுண்ட் எல்லாம் அவன் அழுகுறான். உடனே நீங்க கதாநாயகனுடைய கேரக்டரை பாக்குறீங்க, அவன் அழுகுறதை பார்த்து நீங்க அழுகுறீங்க. அடுத்த ஒரு லைட்டிங் சீன்ல ஒரு காமெடியன் வரான், அவன் ஒரு காமெடி பண்றான், அதை கேட்டு நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப இது சிரிக்கிறதுக்கும் அழுவுறதுக்குமான சம்பவங்கள் நடந்ததுக்கு உண்மையா நீங்க விசாரம் பண்ணி பாருங்க, அங்க என்ன இருக்குது? ரெண்டே விஷயங்கள் தான் இருக்கும், லைட் அண்ட் சவுண்டு தான் உங்களை அப்படி மனமயக்கத்தை உட்படுத்துது. எப்படிப்பட்ட மனமயக்கத்தை? அழ வேண்டிய இடத்துல அழுவுறீங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறீங்க. இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த யூனிவர்சல் வந்து இப்போ நம்மளுடைய பாடி மைண்ட்ல கிரியேட் ஆயிருக்கு. நம்முடைய பாடி மைண்ட்ல எப்படி கிரியேட் ஆயிருக்கு? இந்த புலன்கள் அடிப்படையில இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு நமக்கு உண்மையாக இருப்பது போல தோன்றுகிறது. இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்மை போல இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்மிடத்துல இருக்கிற இந்த புலன்கள் இருக்கிற வெளிச்சத்துல உலகம் தெரியுது, காதுகள்ங்கிற சவுண்ட்ல உலகம் இயங்குற மாதிரி சப்தங்கள் தெரியுது. அப்போ நமக்கு அதெல்லாம் ஒவ்வொரு சீன் பை சீன் நமக்கு எப்படி தியேட்டர்ல ரியாக்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்க லைஃப்லயும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த எக்ஸாம்பிளை நீங்க பொருத்தி பாருங்களேன், இது ஒரு சிக்கலான ஒரு தோற்ற அமைப்பா தெரியுதா? இதுதாங்க இந்திரஜாலம், இதுதாங்க மாயாஜாலம், இதுதாங்க மாய வேலை என்பது இங்க புரிய வைக்கிறாங்க, மகான்கள் வந்து புரிய வைக்கிறாங்க. அப்ப இதை நம்ம நல்லா கவனிச்சுதான் பார்க்கணும் அப்படிங்கறத திருமந்திரம் அழகா சொல்லும். திருமந்திர பாடல் இங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா இது வந்து நம்ம வெறும் அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படையில மட்டும் பார்க்காம தமிழ் சித்தர்களுடைய வழியிலையும் பாருங்களேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற திருமந்திரம் தான். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரம் உங்க மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே விசாரம் பண்ணி பாருங்களேன். அதை மரமா பார்த்தீங்கன்னா யானை தெரியாது, யானையா பார்த்தீங்கன்னா மரம் தெரியாது. அதான உண்மை. குழந்தைக்கு அது யானை பொம்மையா தெரியல, உண்மையான யானை மாதிரி தெரியுது. உடனே அந்த குழந்தை யானையை பார்த்து பயப்படுது, ஏன்னா அது ரியலா பார்க்குது அந்த யானையை, அதை மரமா பார்க்க தெரியல குழந்தைக்கு. அதுதான் மாயை. அப்போ உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த மாயையில ஐயோ யானை நான் பக்கத்துல போக மாட்டேன்ட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிக்குது. ஆனா அப்பாவுக்கு விசாரம் பண்ணி விவேகம் இருக்கு, அவர் இல்லம்மா இது மரத்தால் செய்யப்பட்ட யானை, நீ யானையை பார்க்காத, அதனுடைய மெட்டீரியலை பாரு, வா பக்கத்துல வா தொட்டு காட்டலாம், தைரியமா வந்து தொடுவா அப்படின்னு கூட்டு போய் அந்த குழந்தைய தொட வச்சு இது வந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட யானைன்னு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அது பயம் இருக்குதா? ஆனா அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த குழந்தைக்கு புரிய வைக்கும் போது பயம் போயிடுதா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உண்மையா தெரிஞ்ச யானை இப்ப ஒண்ணும் இல்லாம ஜுஜிபி ஆயிடுதா? எப்படி ஆச்சுங்க? பயம் எப்படி போச்சு அந்த குழந்தைக்கு? உண்மை தெரிஞ்சதால. அது வரைக்கும் அது பயங்கரமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுது அந்த யானை. அதே மாதிரி இங்க இந்த உலகம் உண்மை தெரியாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அந்த பிரச்சனை என்ன? அது பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், ஆங்காரமா இருக்கலாம், எவ்ரி திங். எப்படி வேணா உங்க மனசுல இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் வெளிப்படலாம். ஏன் இந்த உலகம் உண்மை என்று தோன்றுவதனால? அதுவே கொஞ்சம் விசாரம் பண்ணி விவேகத்தால வெளிச்சுக்கிட்டு பாருங்களேன். அந்த யானை காணாம போய் மரம் தெரியற மாதிரி இந்த உலகம் காணாம போய் பரம் தெரியும். அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றாரு, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். அந்த பரமனை, அந்த இறைவனை இந்த பஞ்சபூதங்கள் மறைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு, நம்ம புலன்கள் வழியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அஞ்சு புலன்களும் அஞ்சு பூதங்கள் தான். கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிறது எல்லாமே பஞ்சபூதங்கள் இருந்து வெளிப்பட்ட ஒரு பௌதீக உடல் இந்த மனித உடல். அப்போ பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், இந்த உலகத்தை உண்மையாக காட்டுது புலன்கள் அடிப்படையில. ஆனா இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருளை, பரமாத்மாவை மறைக்கிறது. அப்ப எப்ப தெரியும்? விசாரணை பண்ணி விவேகத்தால் விழித்து கொண்டால் அதே பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே, அந்த இறைவனிடத்திலேயே இந்த உலகம் மறைஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிடும். ஏன்? சுய அறிவில் தோன்றுகிறது உலகம். இங்க பரமாத்மான்னா வேற யாரு? சுய அறிவு தான், பரம்ங்கிறது சுயம். அப்ப பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே அப்படின்னா சுய அறிவுல நீங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஞ்சு பூதங்களும் உங்ககிட்டதான் இருக்கு, அஞ்சு புலன்கள்ல உங்ககிட்ட வெளிப்பட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வியாபகாரிக சத்தியத்துல உண்மை மாதிரி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பஞ்ச பூதங்களும் மறைஞ்சு போய் எது இருக்கும்? உண்மை அறிவு, உண்மை ஆத்மா, பரமாத்மா தெரிஞ்சிடும். அந்த பரத்திலேயே மறைந்து போனது எது? பார்முதல் பூதம். எப்படி திருமந்திரம் அழகா விளக்குது பாத்தீங்களா, அந்த சேம் கான்செப்ட் தான் இங்க இந்த ஸ்லோகம் சொல்லுது. உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை அப்படி இன்டெப்தா சொல்றதுக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா திருமந்திரத்தை எடுத்து இங்க பொறுத்துறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க இப்ப எங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தை உண்மைன்னு பாக்குற மாய விளையாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எப்ப நீங்க இதை விட முடியுமோ அப்பதான் நீங்க உண்மையா அந்த பரத்தன்மைக்குள்ள போக முடியும், அந்த உண்மை நிலை யதார்த்தத்தை அந்த சுய அறிவை அனுபவமாக்க முடியும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, உலகம் தெளிவாக அனுபவிக்கப்படுகிறது ஆனால் அதன் பரமார்த்த நிலையை துல்லியமாக வரையறுக்க முடியாது. இந்த இலக்கணம் தான் மாயைக்கு காரணமாக உள்ளது. ஆகவே உலகம் மாயாமயம் என்று வேதாந்தம் கூறுகிறது. இந்த முடிவை முன் முடிவின்றி பக்கச்சார்பின்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதாகவே வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார் என்று பார்க்கிறோம். இப்ப இதை வந்து பகவான் பகவத்கீதையில அழகா சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணன் வந்து மாயா தத்துவத்தை நீங்க ஒரு ஸ்லோகத்துல அருமையா புரிய வைப்பார். அது என்ன அப்படின்னா, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தி தே. இந்த ஸ்லோகம் வருது பகவத்கீதையில. இது அருமையான ஸ்லோகம். என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதையில வரக்கூடிய இந்த ஸ்லோகம், இந்த மூன்று குணங்களால் ஆன எனது மாயையை கடக்க மிகவும் கடினமானது, அது என்னையே சரணடைவோர் இந்த மாயையை தாண்டி செல்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கடந்த முறையும் பார்த்தோம், இப்பவும் மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மாயையை வந்து கடக்கிறது கஷ்டம், ஏன்னா மூன்று குணங்களால் ஆனது. அப்ப மூன்று குணபேதங்களுக்குள்ள இந்த உலகம் இருக்கு, அதாவது ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்ற மூன்று குணபேதங்களுக்குள்ளதான் இந்த உலகம் தோன்றுது. இந்த மூன்று குணங்களும் எதன் அடிப்படையில் தோன்றுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில. பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றுது, இந்த உடலும் மனமும் உண்டாகினதுனால. இப்படிதான் இந்த உலகம் நமக்கு படைப்பு இருக்கு. ஆனா நாம் இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உடம்பையும் மனசையும் ஒடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அது எந்த இடம், தூக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல போங்களேன், நீங்க இந்த உடம்பையும் விட்டுருவீங்க, மனசையும் விட்டுருவீங்க, உலகத்தையும் விட்டுருவீங்க, அப்ப எல்லாம் காணுமே. ஆனா நீங்க விழிச்சுக்கிட்ட பிறகு எல்லாம் வந்துடுது. அப்ப இங்க விஷயம் என்ன, அந்த விழிப்பு நிலையில் தெரிகின்ற உலகம் உங்களை எந்த அடிப்படையில ஏமாத்திக்கிட்டு இருக்கு, இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உலகம் மறைஞ்சி போய் உங்களையும் தெரிஞ்சுக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு உலகம் தோன்றுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியல. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு, அங்க நீங்க உங்களுடைய அவ்யக்த நிலைக்கு போயிட்டீங்க, உங்களை யாரும் தெரிஞ்சுக்க முடியாம உங்களுடைய காரண சரீரத்துக்குள்ள போயிட்டீங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு உண்டான இடைவெளியில ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த படைப்பின் சாராம்சமே, இந்த பிறவி பயனே. அப்ப நம்ம இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன, நனவு நிலையில உலகம் அனுபவமாகுது, ஆழ்ந்த உறக்க நிலையில உலகம் மறைந்து போகுது. ஆனா இந்த மறைவுக்கும் இந்த தோற்றத்துக்கும் காரணமா ஏதோ ஒன்னு இருக்குது, அது என்ன அப்படின்னு விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நீங்கன்னு தெரியும் போது, இங்க தோன்றுவதும் மறைவதும் என்ன, தோற்றமும் மறைவும் உண்மையிலேயே இருக்கா, இங்க ஏதாவது வருதா போகுதா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே வருவதும் இல்லை போவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை, ஏனென்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே, அந்த பாரமார்த்திய சத்தியம் மட்டுமே இருக்கிறது என்பது அப்ப புரியும். ஆனா அந்த இடத்துக்கு போய் நின்னு பார்த்தா தானே தெரியும், அந்த நிலைக்குள்ள நம்ம இருந்து பார்த்தாதான் அது புரியும். இந்த நிலையில இருந்துகிட்டு நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தெரியாது. இதுக்குதான் நம்ம ஏற்கனவே உபநிடதங்கள் பாடமெல்லாம் எடுக்கும்போது எப்படி விளக்கம் கொடுப்போம், இப்ப நம்முடைய அந்த பார்வை பார்க்கற மெத்தடு. இப்ப நான் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு தூரத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், என்னுடைய கண்ணு கட்டின தூரத்துல ஒருத்தர் அங்க தூரமா நடந்து போயிட்டு இருக்காரு, அது வரைக்கும் தான் எனக்கு வந்து சமதளத்துல இந்த பூமியில எனக்கு ஒரு காட்சி தெரியுது. இது ஒரு ஆங்கிள் இருக்கா. இன்னொரு ஆங்கிள் எப்படின்னா, இப்ப நானே பக்கத்துல ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கு, மலை மாதிரி தெரியுது, அந்த சின்ன மலை மேல அப்படி ஏறுறேன், அந்த மலை மேல ஏறி நின்று அதே ஏரியாவை விஷன்ல பாக்குறேன், இப்ப ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தா பாருங்க, அவன் மட்டும் இல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே தெரியுறாங்க, அந்த பக்கம் யார் யார் போறாங்க, அந்த பக்கத்துல என்ன வீடு இருக்கு, இந்த பக்கத்துல என்ன வீடு இருக்கு, அந்த பக்கம் ஒரு மாட்டு வண்டி போகுது, இந்த பக்கம் ஒரு பஸ் போகுது, எல்லாமே நான் அந்த சின்ன குன்று மேல நின்று பார்க்கும்போது என்னுடைய வியூ பாயிண்ட் மாறுது. அதாவது சமதளத்துல பார்க்கும்போது ஒரு தூரத்துல ஒரு மனிதன் மட்டும் தெரிஞ்சான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவனு தெரியல, என்னுடைய லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவனும் தெரியல. ஆனா நான் குன்று மேல நின்று பார்த்த உடனே ரெண்டு வீடுகளுக்கும் அந்த வீதியில இருபுறங்களில் இருக்கிற வீடுகளுக்கு அந்த பக்கம் இருக்கிற வீடுகளும் தெரியுது, அந்த பக்கத்து வீதியில போற மனிதர்களும் தெரியுது, இந்த வீதியில போற மனிதனும் தெரியுது. அப்ப இந்த வியூ பாயிண்ட் எப்படிங்க மாறிச்சு? அந்த பார்க்கிற பார்வையை கொஞ்சம் உயரத்துல வச்சு பாக்குறதுனால இந்த வியூ பாயிண்ட் கிடைச்சதா. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப நம்ம மலை மேல ஏற வேண்டாம், டைரக்டா ஃப்ளைட், நேராக ஃப்ளைட் ஏறி உட்காந்துடுறோம், ஃப்ளைட் அப்படியே கிளம்புது, அப்படியே அது மேலே பறக்க பறக்க நீங்கள் வியூ பாருங்களேன். அந்த நான்கு வீதிகள், அந்த வீதிக்குண்டான மனிதர்கள் தானே அப்போ தெரிஞ்சாங்க. இப்போ ஃப்ளைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தெரியும், அந்த ஒட்டுமொத்த ஊரே தெரியும். இன்னும் கொஞ்சம் உயரமாக ஃப்ளைட்டு பறக்க பறக்க அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரி மலைகள் கூட தெரியும், மலைகளுக்கு மேலே இருக்கிற மரங்கள் கூட தெரியும். அப்போ எப்படி இவ்வளோ பெரிய வியூ கிடைச்சிதுங்க? இன்னும் கொஞ்சம் உயரமான நிலைக்கு நீங்கள் போனதுனால கிடைச்சதா? அப்போ இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வந்து நமக்கு மாறுதலுக்கு உட்படும் போது எப்படி இந்த புலன்கள் அடிப்படையில் மாற்றங்கள் நிகழுதோ, அதை மையமாக வைத்து கொண்டு தான் அறிவின் அடிப்படையிலும் இந்த மாற்றங்கள் நிகழும். நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டே வரீங்களோ அப்போ உங்களுடைய வியூ மாறும். அதுக்கு தான் விசாலமான பார்வை என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்கே வேதம் என்ன சொல்லி கொடுக்குது, வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு பாமரனுடைய பார்வைக்கும் ஒரு பண்டிதனுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாமரன் வந்து உலகத்தை விசாலமா பார்க்க முடியாது, அவன் குறுகிய மனப்பான்மையில வாழக்கூடியவன். அவன் வந்து இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவு தெரிஞ்சா போதும், எனக்கு என்ன இன்னைக்கு காலையில எழுந்தா வேலைக்கு போறேன், சாயந்தரமான தண்ணி போட்டு வந்துடுறேன், தூங்குறேன், மறுநாள் வேலைக்கு போறேன், மாசமான கூலி கிடைச்சிடுது, சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கையோட அவன் முடிச்சுக்குவான். அது ஒரு பாமரனுடைய வாழ்க்கை. ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சு விசாரம் பண்ணி விவேகத்தால விழித்து கொண்ட பண்டிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஞானியினுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த உலகம் இப்படிதான் இருக்கா? காலையில எழுந்த உடனே வேலைக்கு போயிட்டு நைட்டு தண்ணியை போட்டு வந்து படுக்கிறதா வாழ்க்கை? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்குது, எப்படி இந்த உலகம் தோன்றியது, இதுல நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இன்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார் அப்படின்னு அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு விடை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்றதுக்கும், விடையே தெரியாம ஒருத்த மனம் போன போக்குல வாழ்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த விஷயம் இங்க எப்படி புரியும்? விவேகத்தாலதான் நம்ம இங்க விழிச்சுக்கணும், இல்லைன்னா மாயை இப்படித்தான் நம்மளை ஏமாத்தோம். ஏன்னா அது மூன்று குணங்களுக்கு உட்பட்டு நம்மை அந்த அவல நிலைக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கோம். அப்ப புலன்களுடைய அடிப்படையில, மனதினுடைய அடிப்படையில, குணங்களுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை சுருங்கி விடுகிறது. அப்ப இந்த மாயையை எப்படி வெல்வது? இந்த மாயையை வெல்வது மிக கடினமானது. ஆனால் என்னை சரணடைந்தார், இந்த மாயையை தாண்டி செல்கின்றனர் என்று சொல்லுகின்ற கிருஷ்ணன் யாரு? அறிவு. அர்ஜுனன் யாரு? மனசு. இதுதான் நம்ம யதார்த்த கீதையில பாக்குறோம். யதார்த்த கீதையில அழகா புரிய வைப்பாங்க, அனுராகம் அப்படிம்பாங்க. அனுராகம்னா அர்ஜுனன் தான் அனுராகம், ஆனா அது மைண்டு. ஆனா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் யாரு? அறிவு. அப்ப இங்க அறிவு தான் எல்லாத்தையும் வழி நடத்தும். அப்ப அந்த அறிவு நிலையில நின்னு பாருங்க, எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. ஆனா மனது நிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள இருப்பீங்க, ஆனா நீங்க அதுக்கு மேல இருக்கிற பெருமிதத்தை பார்க்க முடியாது. அப்ப நீங்க அங்கேயேதான் சிக்கிக்கிட்டு இருக்கணும். அப்ப இதை எப்படி நம்ம இன்னும் எளிமையான உபமானத்துல புரிய வைக்கலாம்? இப்ப ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள தகுதியை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மாணவனுக்கு வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது பெரிய டஃப்பாக தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாமே, ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை அவன் வந்து படிக்கிறான், அதில் என்னென்னமோ சொல்லித்தராங்களே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு அவன் அப்படியே வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அதை சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு வந்து சர்வசாதாரணமாக இருக்கும். அவர் அப்படியே கடகடன்னு சொல்லுவார், கடகடன்னு எழுதி போடுவார், அப்படியே உடனே உடனே இதுக்கு ஒரு சயின்ஸ் கணக்கு போட்டு கரெக்டாக விட கொடுத்துருவார். ஆனா இவனால ஒண்ணுமே புரியல, திருதிருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்ப என்ன வித்தியாசம்? மெச்சூரிட்டி தான் வித்தியாசம். அந்த பையனுக்கு அவரளவுக்கு படிச்சு புரிஞ்சிக்க முடியல, அவர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுனால தெளிவா அந்த பாடத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப இது மாதிரி இங்க அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் புரிதலினுடைய அடிப்படையில வித்தியாசம் இருக்கு. விவேகத்தால விழித்து கொண்டவர்கள் தான் படிப்படியா மேல வந்து அந்த விமானத்துல பறந்துகிட்டு கீழ் இருக்கிற எல்லா இடத்தையும் பாக்குற மாதிரி பண்டிதர்கள் பார்ப்பார்கள். அவர்களுடைய பார்வை விசாலமானது.
அது விவேகத்தின் அடிப்படையில இருக்கிறது. அப்போ வந்து அங்க எல்லாம் தெளிவாக தோன்றினாலும் இறுதி உண்மையாக வரையறுக்க முடியாத மாய என்பது ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், புரிஞ்சு போயிடுது. ஏன்னா பாரமார்த்திக சத்தியத்துல அது இல்லவே இல்லை, வியாபகாரிக சத்தியத்தில் தான் அது இருக்குது அப்படிங்கிறது தெளிவாயிட்டாங்க. அப்போ அவங்க மாயையை வந்து கடந்துட்டாங்க, அவங்க தான் ஞானிங்க. ஆனா அஞ்ஞானினால மாயையை கடக்க முடியாது. அப்ப இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆசிரியர் வித்யாரண்யர் வந்து இதை ஒரு கட்டளையாக சொல்லாமல் ஈசஸ்வாங்கிற வார்த்தையை போடுறாரு, நீயே ஆராய்ந்து பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரா. மேலும் அபக்ஷ பாத தகாங்கிறாரு, முன்முடிவுகள் இல்லாத சுயவிசாரம் ஒன்றே வேதாந்தத்தின் உண்மையான வழி என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். அதை தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இங்க உலகம் தெளிவாக தோன்றுகிறது, ஆனால் இறுதி இயல்பை துல்லியமாக வரையறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாயையை பொறுத்த வரைக்கும், ஆனால் பண்டிதர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் விவேகத்தால் விழித்து கொண்டவர்கள். இங்கு பண்டிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது யாருன்னா ஞானிகளை சொல்றோம், பாண்டித்யம் பெற்றவர்கள், ஞானத்தை அடைந்தவர்கள் அப்படிங்கிறவர் தான் ஞானிகள் என்று புகழ்றோம். அவங்க அறிவு தெளிவா இருக்கு. இப்ப அடுத்தது ஸ்லோகம் 143. நிருபயித்தும் ஆரப்தே நிகிலைரபி பண்டிதைகி அஜ்ஞானம் புரத்தஸ்தேஷாம் பாத்தி கசாக்ஷு காசுஷித். இது ஒரு அருமையான ஸ்லோகம். 143 என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தின் இயல்பை துல்லியமாக விளக்க முயன்ற எல்லா பெரிய பண்டிதர்களும் கூட சில இடங்களில் அறியாமை அவர்களுக்கு முன் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல 143 மீண்டும் அழகான ஒரு ஓமானத்தோட புரிய வைக்கிறார். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நிகிலை ரபி பண்டிதைகிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார், எல்லா பண்டிதர்களும் அப்படிங்கிறார். எல்லா பண்டிதர்களும் அப்படின்னா நீங்க யார் யார் எடுத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா தரிசனங்கள்ல யார் யார், நியாயிகள், நியாயவாதிகள், சாங்கிய, வைசேசிகம், பூர்வ மீமாம்சம், பௌத்தர், ஜெயினர் என யாராக வேணாலும் இருக்கட்டும். இந்த பாரத தேசத்திலே இதற்கு முன்னாடி தோன்றிய பல ரிஷிகள், பல பண்டிதர்கள், பல ஞானிகள் எல்லோருமே உலகத்தின் இறுதி உண்மையை முழுமையாக தர்க்கத்தால் நிறுவ முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தின் முழுமையை யாரால் நிறுவ முடியும், அத்வைத வேதாந்தத்தினால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய விசேஷம், அது நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. அப்ப இங்க என்ன புரிய வைக்கிற, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தரிசனங்கள் வந்தது, நியாயம், வைசேசிகம், சாங்கியம், பூர்வ மீமாம்சம், புத்தம், ஜைனம் என்று பல ஆட்கள், பல ஞானிகள், பல ரிஷிகள் இந்த பாரத தேசத்துல தோன்றினார்கள். ஆனா அப்படி தோன்றினவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. புத்தர் கூட என்ன சொன்னாரு, சூன்யம் அப்படின்ட்டாரு, இந்த உலகம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, தர்க்கத்தால் நிரூபிக்க முடியாது, அங்க ஒன்றும் இல்லை, சூன்யம் அப்படின்ட்டாரு. ஆனா அப்ப ஏன் அதை வந்து யாராலும் நிறுவ முடியாததுனால ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. ஆனா அத்வைத வேதாந்தம் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து எப்படி சொல்லுது, தோற்றம்னு சொல்லுது, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறதுன்னு சொல்லுது, அறிவின் அதிஷ்டானத்துல அது பிரதிபிம்பிக்கின்ற ஒரு தோற்றம் தான் அப்படின்னு இங்க அருமையா புரிய வைக்குது. அப்ப அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நிருபயித்தும் ஆரப்தி அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல வருது இல்லையா, அப்போ அவர்கள் எல்லாம் முயற்சி செய்யவில்லை என்று சொல்ல முடியாது, மிகுந்த முயற்சி செய்தார்கள். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷிகள் எல்லாம் மிகுந்த முயற்சி செய்தார்கள், அற்புதமான தத்துவ அமைப்புகளை உருவாக்கினார்கள். ஆனால் அவர்களிடத்துல இறுதியாக ஒரு எல்லை வந்து விட்டது, ஒரு பவுண்டரி வந்து விட்டது. அது என்ன பவுண்டரி, அஞ்ஞானம் புறத்தகா, அஞ்ஞானம் புறத்தகன்னா அறியாமை வந்து விட்டது, அந்த அறியாமை அவர்கள் எதிரே நின்றது அப்படின்னு இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இங்க இருந்து புத்தியால் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இதுதான் மனித அறிவின் ஒரு வரம்பு. மனித அறிவுக்குள்ள இவ்வளவுதாங்க கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய பவுண்டரிய ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா. அந்த மாதிரி பவுண்டரியை ஒப்புக்கொண்டவர்கள் யாரு, எல்லாருமே ஒப்புக்கிட்டாங்க. ஈவன் இன்னைக்கு சயின்டிஸ்ட் கூட பவுண்டரியை ஒத்துக்கிறான். எப்படி சொல்றான்,
இந்த வெளி வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க இன்ஃபினிட்டி, அதனால இது எங்க முடியுது எங்க தொடங்குதுன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான், சயின்ஸும் சொல்லிடுச்சு. அப்ப யாராலுமே வந்து இந்த உலகத்தினுடைய வரம்பை, அந்த அறிவின் வரம்பை நிர்ணயம் செய்ய முடியாது. கஷாச்சுக் காசுஷித் அப்படிங்கிறாரு, எல்லாவற்றிலும் அறியாமை இல்லை ஆனால் சில முக்கியமான இடங்களில் விடை இல்லை அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப உலகம் ஏன் தோன்றியது, அந்த உலகம் தோன்றுவதற்கான முதல் காரணம் என்ன இப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தோம்னா, அந்த கேள்வியே கொஞ்சம் இந்த மாதிரி ஞான விஷயத்துக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப சைத்தன்யம் என்பது எப்படி ஜடத்தில் தோன்றுகிறது, அனுபவம் எப்படி உருவாகிறது இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் போய் கேட்கணும். ஏன்னா இது ஒரு சாதாரண பாமரன் வேணா இந்த உலகம் எப்படிங்க தோன்றுச்சு அப்படின்னு கேட்பான், அது தெரிஞ்சவங்க தான் பதில் சொல்ல முடியும், தெரியாதவங்க புருடா வேணா விடலாம், பிரம்மதேவன் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது, உலகம் எப்படிங்க தோன்றுச்சு பிரம்மதேவன் படைச்சிட்டாருப்பா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லிட்டு போகலாம். சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், பிக் பேங் தியரி. சயின்டிஸ்ட் இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு கேட்டா, ஒரு பெருவெடுப்பு கொள்கையில இந்த உலகம் தோன்றியதுன்னு அவன் சொல்றான், சரிப்பான்னு நம்ம கேட்டு போக வேண்டியதான். அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் காரணங்களை அவரவர்களுக்கு தெரிந்ததை அவரவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரணை பண்ண சொல்லுது. ஏன்னா சைத்தன்யம் வந்து எப்படி ஜடத்தில் தோன்றும், ஜடமான இந்த உடம்புக்குள்ள எப்படி அறிவு பிரகாசிக்க முடியும், அப்ப அதன் அடிப்படையிலே அனுபவம் எப்படி உருவாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புதா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு தத்துவவாதிகளும் முன்னிறுத்தி விவாதம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஒவ்வொரு தத்துவம் ஆனால் ஒரு இடத்துல நின்று விடுகிறது, அதுக்கு மேல அந்த தத்துவங்களால் பயணம் பண்ண முடியவில்லை. ஆனா அத்வைதம் எல்லாவற்றையும் தாண்டி விட்டது, அதனாலதான் முடிந்த முடிவு அத்வைதம் நம்ம சொல்றோம். இங்க அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புத்தியினுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை ஆராய முடியும் ஆனால் பிரம்மத்தை முழுமையான பொருளாக பார்க்க முடியாது, ஆகவே இதற்கு ஸ்ருதி தேவைப்படுகிறது அப்படின்னு இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்க வேதம் தான் பிரமாணம், வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால உலகம்னா என்ன, இந்த உலகத்தை உண்டாக்கியவன் யாரு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உலகம் ஏன் தோன்றியது, உலகத்துக்கான முதல் காரணம் என்ன, சைத்தன்யம் எப்படி வந்து ஜடத்தில் தோன்றுகிறது, அனுபவம் எப்படி உருவாகிறது, இந்த கேள்விக்கான விடைகள் எல்லாம் எங்க கிடைக்கும், அத்வைத வேதாந்தத்தில் தான் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே ஓமானம் எல்லாம் பார்த்தோம். இப்ப ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னா அவர் வந்து கடலை பார்த்து என்ன பண்ணுவாரு, அப்படியே மிரண்டு போயிடுவாரா, அவர் ஆராய்ச்சி பண்ணுவாரு, இந்த கடல் எப்படி இவ்வளவு அலைகளை உற்பத்தி பண்ணுது, இந்த கடல் நீர் ஏன் வந்து உப்பு கரிக்குது, அப்புறம் இந்த கடலுக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு அஜ்ஞானி என்ன பண்ணுவான், கடலை பார்த்த உடனே அப்பா பிரம்மாண்டமா இருக்குடாப்பா, எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னே தெரியல, இதனுடைய எல்லையே கண்டுபிடிக்க முடியாது போல் இருக்கு, அந்த கடலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு அவன் அந்த அளவுக்கு தான் அவன் சிந்தனை பண்ணுவான். அப்ப இந்த மாதிரி அவரவர்களுடைய கண்ணோட்டம் மாறி மாறி இருக்குது இல்லையா, அதனால அவரவரது அறிவு வந்து அங்க தவறு என்று சொல்லவும் முடியாது, அவர்களுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை முடிவு செய்து விடுகிறார்கள், இதுதான் கடல் இவ்வளவுதான் கடல் அப்படின்னு அவன் முடிவு பண்றான். அஜ்ஞானி விஞ்ஞானி வேற விதமா முடிவு பண்றான், அவன் என்ன சொல்றான், பூமிங்கிற பந்துக்குள்ள முக்கால் பங்கு நீர்பரப்பு கால் பங்கு தான் நிலப்பரப்பு, அப்ப இந்த கடல் தான் அதிகமா பூமியில இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இது மாதிரி அவரவர்கள் எல்லைய உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு ஓமானம் எடுத்துக்கலாம், ஒரு குழந்தை வந்து வானத்தை பார்க்குது, அதே சமயம் ஒரு வானவியலாளர் அதே வானத்தை பார்க்கிறார். இவ வானவியலாளர் அந்த வானத்தை பார்ப்பதற்கும் குழந்தை வானத்தை பார்ப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, குழந்தை வானத்தை பார்த்து அங்க சூரியனையும் சந்திரனையும் பார்த்து மிரண்டு போகும், ஏதோ வித்தியாசமா இருக்குது, வண்ண வண்ண காட்சிகளா இருக்குது, அப்புறம் மேல பார்த்தா ஏதோ மின்னுது, விண்மீன்கள் எல்லாம் மின்னுது அப்படின்னு அந்த குழந்தை ஒரு ஆச்சரியமா பார்க்கும். ஆனா விஞ்ஞானி அதை எப்படி பார்ப்பான், அதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அது ஒரு கோள் தெரியுது, சந்திரன்கிற ஒரு கோள் தெரியுது அப்படின்னு அவன் கண்ணோட்டத்துல அவன் பார்ப்பான். அப்ப எல்லாமே ஒரு பவுண்டரி வச்சிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு அறிவின் அடிப்படையில ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தோன்றுகின்ற பிரபஞ்சத்தின் முடிவு எது என்று கேட்டால், இன்று அறிவியல் கூட முழுமையாக பதில் கொடுக்க முடிவதில்லை என்பதை பார்க்கணும் இல்லையா. இந்த இடத்துலதான் இந்த அஜ்ஞானம் புறத்தகா அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு வித்யாரியனர். அஜ்ஞானம் புறத்தகான்னா அந்த அறியாமை முன் நிற்குது,
அந்த அறியாமையின் காரணமாக அவர்களால் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை என்ன மாதிரி ஆராய்ந்து பார்க்கணும், இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பண்பை கற்பிக்கிறது. எப்படிப்பட்ட பண்புன்னா, முதல்ல பணிவு. பணிவு இல்லாம நீங்க அந்த பரமனை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் பணிவு தேவைப்படுது? எனக்கு தெரியாததும் இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம். அதாவது இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் படைப்புல இருக்கலாம், அதுல எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அது இப்படித்தான் அப்படின்னு ஒரு பவுண்டரிக்குள்ள போகாம, எனக்கு தெரியாததும் இருக்கலாம் ஆனால் அதை நான் அறிய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை வந்தா அதுக்கு பேரு பணிவுன்னு அர்த்தம். ஏன் அந்த பணிவை எதிர்பார்க்குது அப்படின்னா, அது வரும்போதுதான் உங்களுக்கு அடுத்த பரிமாணத்துக்குள்ள போக முடியும். வேதம் வந்து அருமையா புரிய வைக்குது. ஏன்னா இதை வந்து எப்படி பெரியவங்க அந்த காலத்துல நமக்கு எளிமையா புரிய வைப்பாங்கன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பழமொழியில சொல்லுவாங்க. நீ இந்த உலகத்துல என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிற, ஒரு கையில மண் எடுத்து பெய்ச்சிக்கோ, அந்த கைப்பிடி மண் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான்ப்பா நீ கத்துக்க முடியும். ஆனா இந்த உலகம்ங்கிற மண் பரப்பு அந்த கைப்பிடிக்குள்ளேயா இருக்கு? எல்லை இல்லாத பரப்பளவு இருக்கு இந்த உலகம்ங்கிற பரப்பளவு. அப்ப இந்த பிரம்மாண்ட உலகத்துல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜஸ்ட் அந்த கைப்பிடி அளவுதான். அதை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆடாத. ஆகவே நீ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு பாமரனுக்கும் புரியக்கூடிய பழமொழி. இங்க வந்து வித்யாலயனர் போன்ற ஞானிகள், அத்வைத வேதாந்தம் போன்ற நூல்கள், நம்முடைய வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் எல்லாம் பல ஒழுக்க நியதிகளை உள்ள கொண்டு வந்து நீ உன்னை தெரிந்து கொள் அப்படின்னு புரிய வைக்க பார்க்குது. அப்ப அதுல அந்த பணிவுங்கிற ஒரு முக்கிய அம்சமா பார்க்குது. ஏன் பணிவு தேவை அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற அந்த மாயாவாத தத்துவத்தை இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா பணிவு புரியும். என்ன மாதிரி இடத்துல நீங்க எடுத்துக்கணும், ஏற்கனவே பார்த்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, தெய்வி ஹேசா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தி ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு இல்லையா. என்ன சொல்றாரு, மூன்று குணங்களால் ஆன எனது மாயையை கடப்பது மிகவும் கடினமானது, ஆனால் என்னையே சரணடைந்தவர்கள் இந்த மாயையை எளிதாக கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லும் போதே பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன புரிஞ்சுக்கணும், அவரிடத்துல நீங்க உங்களை ஒப்படைக்கணும், அந்த பணிவு வர வேண்டும். அந்த பணிவு வராம நம்மளால அந்த இறைத்தன்மைக்குள்ள போக முடியாது, ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போக முடியாது. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு நம்முடைய கிளாஸ்ல ஓப்பனா உடைச்சிடுவேன். அது வந்து நீங்க அந்த ரிபுகீதை எடுக்கும்போது உடைச்சிருக்கிறேன், அதே மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரத்துல அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஈஸ்வர பிரணிதானத்து வார்த்தைன்ட்டு பதஞ்சலி முனிவர் எப்படி சொல்றாரு, ஏன் ஈஸ்வர இடத்துல ஒப்படைக்கணும். இப்ப நம்முடைய இண்டிவிஜுவல் பாடி வந்து இண்டிவிஜுவல் மைண்டு வந்து யாருது, அந்த காஸ்மிக் பாடி அந்த காஸ்மிக் மைண்டினுடைய ஒரு பார்ட்டிகிள்ஸ் தான். அப்ப இந்த பார்ட்டிகிள் வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தினுடைய ஒரு துளி என்று தெரியாம தன்னையே ஒரு பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன, அகங்காரம். அப்ப அந்த அகங்காரம் எப்போ அழியுதோ அப்பதானே பணிவு வரும். அப்ப பணிவு வரும்போது அங்க எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். எத்தனை பேருக்கு அந்த பணிவு வருதோ அவங்க தானே தன்னுடைய ஆணவத்தை விடுவாங்க, அகங்காரத்தை விடுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோ இல்லாம போகும். அப்ப இங்க ஒரே விஷயம்தான், ஈகோ இல்லாம போயிட்டா போதும், தானாவே பணிவு வந்துடும். பணிவு வந்துட்டா போதும், அந்த உயர் பரிமாண நிலையை நம்ம உணர முடியும். ஏன்னா அங்க பிரம்மத்தை அடையறதுக்கு சரணாகதி தத்துவம்ங்கிறத துவைதத்துல பாக்குற மாதிரி இங்க ஞானத்திலையும் தன்னை இழப்பது, மனம்ங்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ள நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனதுக்கு அந்த அளவுக்கு சுய சுவாதீனம் இல்லை. அது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, மாயையின் இடத்துல வந்து சுயாதீனம் இருக்கா, அது தன்னுடைய திறமையினால் இது வெளிப்படுத்தினேன்னு சொல்ல முடியுமானா, கிடையவே கிடையாது. அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அறிவு இல்லைன்னா இங்க மனசு இருக்காது. அப்ப அறிவின் அதிஷ்டானத்துல தோன்றுகிற மனம் எனக்கே எல்லாம் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்றது ஆணவம். ஆனா நான் என்ன இங்க இருக்கிறேன், நீ இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை ஒப்புவிப்பதுக்கு பேரு பணிவு, அது சரணாகதி. அப்ப அந்த நிலை இங்க வர வேண்டும் என்பதையும் இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குதுங்கிறது பாக்குறோம். ஏன்னா மகான்கள் பொறுத்த வரைக்கும் அப்படிதான், எதுவுமே டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அப்படி இன்டெரக்டா இன்டெரக்டா நமக்கு அப்படியே சொல்லிட்டே போவாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல அதுதான் இங்க புரிய வைக்கிறாரு. அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க பணிவு முதல்ல வந்து பணிவு வர வேண்டும். அந்த பணிவு மூலமா அந்த பரம்பொருளை உணர முடியும். அது எனக்கு இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதது கூட இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம், இதுதான் வேதாந்தத்துக்கான ஞானத்துக்கான நுழைவு வாயில் என்று இங்க இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தை ஷார்ட்டா முடிச்சிடுறேன். உலகத்தை முழுமையாக தர்க்கத்தால் விளக்க முயன்ற எல்லா பண்டிதர்களுக்கும் ஒரு எல்லை இருந்தது. யாரும் இந்த உலகத்தை பற்றி முழுமையாக விளக்கவே கிடையாது. இது ஒரு பாயிண்ட். சில முக்கியமான கேள்விகள் புத்தி தன் வரம்பை வைத்துக்கொண்டு முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. என்ன கேள்விகள் அதை கேட்க விரும்பினாலும் அது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள தான் கேட்க முடியும். அதுக்கு மேல் அதனால கேள்வி கேட்க அந்த புத்திக்கு கூட பவர் இல்லை. மூன்றாவது, இது அறிவின் தோல்வி அல்ல, அதனுடைய எல்லை. ஏன்னா இந்த அறிவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, இந்த பாடி மைண்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை மீறி இது செயல்பட முடியாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய புலன்களுக்கு எட்டிய அறிவுல தான் நம்ம பார்க்க முடியும். புலனறிவுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும்னா நம்ம சில பிரத்யேக கருவிகளை பயன்படுத்திக்கணும். எப்படிப்பட்ட கருவி? இப்ப நான் கீழே நடந்து போகும்போது பார்க்கின்ற பொழுது 10 அடி தூரத்துல ஒரு மனிதன் தெரிவான், ஆனா நான் ஒரு மலை மீது நின்று பார்க்கும்போது பல வீடுகளும் கிராமங்களும் தெரியும். அதுக்கு மேல நான் விமானத்துல பறந்துகிட்ட பூமியினுடைய பெரும்பாலான நிலப்பரப்புகளும் கடல் கூட எனக்கு தெரியும். அப்ப எவ்வளவு வித்தியாசம்! விரிவான பார்வை எப்படி எனக்கு உண்டானது? எனக்கு தேவையான சில சப்போர்ட்டை உண்டாக்கிக்கிட்டேன். என்ன மாதிரி சப்போர்ட்டு? அடிஷ்னல் சப்போர்ட்டா, மலை மேலே ஏறி நின்று பார்க்கும்போது சில விசாலமான பார்வை, விமானத்தின் மீது பறந்து கொண்டு போது இன்னும் கொஞ்சம் விசாலமான பார்வை எனக்கு எப்படி கிடைச்சதோ அதை அப்படியே இங்கே எப்படி கொண்டு வந்து பார்க்கணும்னா, நீங்களாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லக்கூடாது, சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கணும். அப்போ வேதத்தை சப்போர்ட் பண்ணிக்கணும், ஸ்ருதியை சப்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே சாஸ்திர சப்போர்ட் வேணும். அப்ப ஸ்ருதி, அதன் மூலமா ஆராய்ந்து பார்க்கின்ற யுக்தி, அதன் பிறகு நாம் அதில் அடைகின்ற அனுபவம், இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் வேதாந்தத்திலே நாம் ஞானம் அடைய முடியும். அப்ப பணிவான விசாரணையே ஆத்ம ஞானத்துக்கு வழிவகுக்கிறது என்று இந்த ஸ்லோகம் நிறைவு செய்கிறது. அப்ப இந்த இடத்துல இப்படி நாம் புரிஞ்சுக்கிட்டு விடுவோம், அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இன்றைக்கு நான் எத்தனை ஸ்லோகம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 143வது ஸ்லோகத்தோட நிறுத்தினேன். 143க்கு அப்புறம் 144 நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.